நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனி இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம்.
வணக்கம் கணராஜ்.
கடந்த வாரத்தில் இந்த நலம் காப்போம் நிகழ்ச்சியில உலக நலன் குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். பல விஷயங்களை பேசணும், ஆராய்ந்தோம், அலசி பார்த்தோம். அதுல உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற விஷயத்துல ஓசோன் படலம் ஓட்டையினால என்னென்ன அழிவுகள் ஏற்படுகிறது, என்னென்ன வியாதிகள் வருகிறது என்பதை பற்றி கடந்த வாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க ஐயா.
சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்வார்கள், அவற்றை நேராக வந்தால் நமக்கு கேன்சர், தோல் எல்லாம் எரிந்துவிடும், தாவரங்கள் எல்லாம் புரொடக்டிவிட்டி அங்கே எதுவுமே இருக்காது, எல்லா இலைகளும் புண்ணு புண்ணாக மாறிவிடும். இன்றதெல்லாம் நாம் பார்க்கின்ற இந்த தேங்காய் மாங்காய் எல்லாமே புண்ணு புண்ணாக இருக்கின்றது, முக்கியமாக தேங்காய். ஏனென்றால் அந்த ஓசோன் மண்டலத்துடைய பழுதடைந்ததால் தான். மாங்காயும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மாங்காய் எது முன்னால் எது பின்னால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிட்டு கோண கோணையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவையெல்லாம் அந்த ஓசோன் மண்டலம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓட்டையால். அதற்கு பின்னால் கண் நோய்கள், கேட்டராக்ட், குளுக்கோமா இப்பேற்பட்ட நோய்கள், முக்கியமாக கிருமிகள். இந்த ஓசோன் லேயர் அங்கே ஓட்டை விழுந்ததால் இப்போது டெம்பரேச்சரும் அதிகமாகின்றது, அப்பொழுது கிருமிகளும் வெளியே வருகின்றது. அவற்றுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் வந்ததனால் அவை வந்து புது புது நோய்கள் இன்றைய தினம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த ஓட்டை எவ்வளவு பெரியது என்றால் இந்தியாவை போல 3 மடங்கு பெரிய ஓட்டை நமது வானத்திலே 50 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே இருக்கின்றது. அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய இயந்திரங்களால் நாம் கண்டுபிடிக்கலாம். இங்கே ஓசோன் இல்லை, சரியாக அண்டார்டிகா பெரிய கண்டம், ஐஸ் கண்டம், அந்த கண்டத்திற்கு மேல் அந்த ஓட்டை இருக்கின்றது. சோ அதன் வழியாகத்தான் இன்றைய தினம் யூவி ரைஸ் இந்த பூமியில் வந்து நம் எல்லாருமே அழித்துக் கொண்டிருக்கிறது. 1975 தான் அந்த ஓட்டையை கண்டுபிடித்தார்கள். குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கக்கூடிய குளோரின், ஏரோசால் என்று சொல்வார்கள், அதில் இருக்கக்கூடிய குளோரின், ஏர் கண்டிஷன் மிஷினில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குளோரின் தான் அந்த ஓசோனை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 100 ஓசோன் ஆட்டம் ஒரே ஒரு குளோரோஃபுளோரோ கார்பன் சென்று சாப்பிட்டு விடும். சோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மாலக்யூல் என்று சொல்வார்கள், அந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலக்யூல் 100 ஓசோன் மாலக்யூல்களை சாப்பிட்டு விடும். சோ அதனால்தான் இவை எதிரிகள், ஓசோன் நமது கூட்டணி எதிரிகள் வந்து நம்மை தாக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓசோனை ரிப்பேர் செய்தோம் 1975 வரை, ஏறக்குறைய மனிதன் செய்த முயற்சியால் அந்த ஓசோன் ஓட்டையை நாம் மூடி மறைத்து விட்டோம். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய குளோபலைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மீண்டும் அந்த தாக்கை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஓட்டை பெரியதாக ஆகி கொண்டிருப்பது என்று இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு சொல்லியிருக்கின்றது. சோ இது வந்து ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை மிக விரைவாக நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது.
பொருளியல் முதல்வாதம், தொழிற்சாலை தொடக்கம், தொழிலாளர் புரட்சி, மனித வளர்ச்சி, இப்படி ஒவ்வொன்றும் வளர்ந்து கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் தான் ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்கிறது. அப்படியானால் தொழில் புரட்சியே வேண்டான்றீங்களா?
தொழில் புரட்சி நமக்கு தேவைதான். அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மனிதன் வளர வளர அவனுக்கு இவையெல்லாம் அவசியம். ஆனால் பச்சை எனர்ஜி என்று சொல்வார்கள், கிரீன் எனர்ஜி, நாம் நமது பூமியை அழித்துவிட்டு நாம் நன்றாக இருக்க முடியாது. இந்த பூமியில் நமது ஃபேக்டரிஸை கட்டுகின்ற பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த கழிவுகளை பத்திரமாக பூமிக்கு அடியில் சென்று நாம் அதை ஒதுக்கிவிடலாம். சோ கிரீன் எனர்ஜி என்று சொல்வார்கள், கிரீன் டெக்னாலஜி என்று சொல்வார்கள். அதாவது காற்றாடையின் மூலமாக நாம் சக்தியை தயாரிக்கின்றோம், நீரின் மூலமாக, அவையெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்வார்கள். ஆனால் நிலக்கரியும் பெட்ரோலும் டீசலும் நான் ரினியூவபிள், அதை நம்ம வந்து மீண்டும் செய்ய முடியாது. சோ ஒரே டைம் தான் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், தீர்ந்து போச்சு. அது 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செத்து போன மரங்கள் தான் இன்றைய தினம் நிலக்கரி. எல்லாமே உயிர் தான், அதுதான் பெட்ரோல். கடலில் வாழ்ந்த உயிர்களும் தாவரங்களும் இறந்ததனால் தான் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அதுதான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், நேச்சுரல் கேஸ் எல்லாம் கடல் தாவர உயிர்கள் தான் அது. சோ அவையெல்லாம் நான் ரினியூவபிள், நம்ம மீண்டும் அதை புதுப்பிக்க முடியவே முடியாது, ஒரே டைம் காலி. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பசுமை சக்தி மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கலாம். காற்றுக்கு அளவே கிடையாது, காற்று வந்து கொண்டே இருக்கும், எனர்ஜி நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். இரண்டாவது, தண்ணீரும் நமக்கு மழை பெய்தால் வந்து கொண்டே இருக்கும், ரினியூவபிள் எனர்ஜி நாம் செய்து கொண்டே இருக்கலாம், சைடு எஃபெக்ட் அதற்கு எதுவுமே இல்லை. ஜியோ தெர்மல் எனர்ஜி என்று சொல்வார்கள், பூமியின் அடியிலிருந்து எரிமலையில் இருக்கக்கூடிய அந்த அனலை வழியை எடுத்து டர்பன்ஸை ஒர்க் செய்துவிட்டு அதன் வழியாக நாம் எனர்ஜியை நாம் தயாரிக்கலாம். கடல் அலைகள் இருப்பது பார், அது வந்து ஓஷன் வேவ் எனர்ஜி என்று சொல்வார்கள், அதிலிருந்து நம்ம எனர்ஜியை நாம் தயாரிக்கலாம். சோ இப்படி பக்க விளைவுகள் இல்லாத எரிபொருள் சக்தி உலகத்தில் ஏகப்பட்ட, நமக்கு பயோஃபியூவலும் இன்றைய தினம் கிடைக்கின்றது. தாவரங்களை வைத்து நாம் அந்த சக்தியையும் நாம் செய்யலாம். சோ உலகத்தில் உலகத்தில் நாம் விஞ்ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ளலாம், அஞ்ஞானத்தை போக்கலாம், அது மட்டுமல்ல இயற்கையும் நாம் பாதுகாக்கலாம். நமது பணமும் விரயமாவதற்கு சான்ஸ் கிடையாது. கிரீனாக நாம் போகணும் என்றால் நமக்கு எக்ஸ்பென்சிவ் கூட கம்மியாக ஆக வாய்ப்பு இருக்கின்றது. இந்நேரம் எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட் என்று சொல்வார்கள். முதலிலே கரண்ட் பில் வந்து 1000 ரூபாய் வரும் ஒரு வீட்டிற்கு, இப்பொழுது 500 ரூபாயாக நாம் மாற்றலாம். ஏனென்றால் என்வயர்மெண்டலிஸ்டா மாறினால் நம்முடைய எக்கானமியும் அதிகமாக செலவாகாது, பொருளாதாரம் கம்மியாகும். இப்ப கரண்ட் 500 ரூபாய் தான் நிறைய ஜனங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லைட்டுங்க, இப்ப வர்ற புது புது லைட்டுகள் எல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையான்சஸ் என்று சொல்வார்கள். நமது கரண்ட் பில் 50% நம்ம வந்து கம்மியாக கட்டலாம். சோ பீயிங் கிரீன், அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நமது பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் சொல்லலாம். நம்முடைய உடல் நலமும், நலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், எல்லா நலத்திற்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும் நாம் அனைவரும் நமது இயற்கையிலே அந்த ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம பயன்படுத்தினால்.
இப்ப நீங்க சொன்னீங்க உடல் நலம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உடல் நலம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பேசிடலாம். கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். வேற்று கிரகங்கள், இன்னொரு கிரகம், அந்த கிரகத்தில் வந்து வாழ முடியாது, நிலாவில் வாழ முடியாது, ஏன்னா அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு. ஆனாலும் வேற்று கிரக மனிதர்கள் இன்னொரு கிரகத்தில் வந்து மனிதர்கள் வாழறாங்க, அவங்களும் வந்து மனிதர்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வெல்லாம் சொல்றாங்களா, அது எப்படி, அது உண்மைங்களா?
ரொம்ப அஸ்டானிஷிங் கேள்வி கேட்டீங்க, அது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான ஒரு கேள்வி. நான் காஸ்மாலஜிஸ்ட் படித்திருக்கிறேன், அதாவது உலக எப்படி தோன்றியது, எப்படி அழியப் போகின்றது, ஸோ அதிலிருந்து தான் நான் உங்களுக்கு பதிலை சொல்ல முடியும். அதாவது நமது சூரிய குடும்பத்தில் ஒரு சூரியன், 8 கோள்கள், 9 இருந்தது, இப்பொழுது 1 எடுத்து விட்டார்கள், 8 தான் இப்பொழுது இருக்கின்றது. அந்த 8 ஒரே ஒரு கிரகம் மட்டும், பூமி மட்டும் அட்மாஸ்பியர் இருக்கின்றது. மற்ற 7 கிரகங்களுக்கும் அட்மாஸ்பியர் எதற்குமே கிடையாது. அதனால லைஃப் எங்கேயுமே நம்ம மாதிரி லைஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சின்ன மைக்ரோப்ஸ் மார்ஸில் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நமது பால்வெளி அண்டம், நமது கேலக்சியில கோடிக்கணக்கான சூரியன்களும் கிரகங்களும் இருக்கின்றன. நாம் இன்றைய தினம் நமது டெக்னாலஜி அவைகளிடம் நாம் செல்ல அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை. அதனால் வேற்று சூரிய குடும்பத்தில் கிரகங்கள், நமது பூமி எப்படி 95 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருந்து வெதவெதப்பான உயிர்களுக்கு தேவையான சீதோஷ நிலை இருக்கின்றதோ, அதேபோல கோடிக்கணக்கான கிரகங்கள் ஒவ்வொரு அந்த சூரிய குடும்பத்தில் அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கின்றது. அப்பேற்பட்ட கோள்களில் நம்ம மாதிரி ஒரு லைஃப் கட்டாயம் இருப்பதற்கு சான்ஸ் இருக்கின்றது. அவர்களை ET என்று சொல்வார்கள், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது மறு உலகில் வாழக்கூடிய பிறவிகள். நம்ம வந்து உலகத்தில் 5 மில்லியன் ஆண்டுகள் என்று நான் சொன்னேன். மனிதன் வந்து மற்ற கிரகங்களில் அவன் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் 5 மில்லியனுக்கே இப்பேற்பட்ட டெக்னாலஜி நாம் வைத்துக் கொண்டிருந்தால், 5 மில்லியன், 50 லட்சம் ஆண்டுகள் நான் குறிப்பிடுகின்றேன், 200 கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு டெக்னாலஜி அவனிடம் இருப்பதை மட்டும் எண்ணி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சர்வசாதாரணமாக நம்முடைய பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ட்ரா பிளையிங் ஆப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பல மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் திடீரென்று மின்னலாக வந்து காணாமல் போய்விடுவார்கள். அப்பேற்பட்ட டெக்னாலஜி அவர்களிடம் இருக்கின்றது. நம்மை போல உருவாக அவர்கள் வரவேண்டிய அவசியமே இல்லை. நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இதே ஸ்டுடியோவில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நமது கண்ணுக்கு அவர்கள் தென்படுவது கிடையாது. அவர்கள் ஆட்டம் ஆட்டமாக தங்களையே ரெடியூஸ் செய்து கொண்டு அவர்கள் பயணிக்கிறார்கள். நாம் ஏரோப்ளேனில் நாம் உடம்போடு போய் அமர்கின்றோம், ஆனால் அவர்கள் ஆட்டமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஜேர்னி ஃபுல்லா பயணம் எல்லாம் காற்றோடு கலந்து அவர்கள் இங்கே வருகிறார்கள். நாம் அவர்களை பார்க்க முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம். சோ அப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி அவர்களுடைய விஞ்ஞானம் நாம் நினைத்து கூட நம்ம பார்க்க முடியாது. சோ அப்பேற்பட்ட உயிர்கள், கோடிக்கணக்கான உயிர்கள் வேறு கேலக்சி, வேறு சோலார் சிஸ்டம் அதில் இருக்கிறார்கள். நாம் தனியாக இருக்கின்றோம் என்று சொல்வது மடத்தனம். அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதுவும் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், எல்லாம் மனிதனை மையமாக வைத்துக் கொண்டு நாம் பேசுவதால் நாம் மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்வது அது மிகவும் குறுகலான ஒரு பேச்சு என்று நான் நினைக்கின்றேன். நம்மை விட சிறந்த உயிர்கள் இந்த உலகத்தில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இது ஆய்வுபூர்வமான உண்மைங்க?
எல்லாம் ஆய்வுபூர்வமான உண்மை. ஏனென்றால் அபுல் டெலஸ்கோப் என்று சொல்வார்கள், அதை 1992 என்று நான் நினைக்கின்றேன், அதை ஸ்பேஸில் அவர்கள் அமர்த்தினார்கள். பெரிய ஒரு டெலஸ்கோப், அது பல உலகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை, எப்படி சூரியன் பிறக்கின்றது என்கின்ற படத்தை நேராக பிலிம் செய்திருக்கின்றது, எப்படி சூரியன் இறக்கின்றது, சூப்பர் நோவா என்று சொல்வார்கள். சூப்பர் நோவா என்றால் சூரியன் இறப்பது. அந்த சூரியன் இறப்பதை அந்த அபுல் டெலஸ்கோப் படமாக பிடித்திருக்கின்றது. சோ இன்றைய தினம் உலகத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கின்றன. நான் சொன்னது போல உயிர்கள் அங்கே இருக்கின்றன, பல உயிர்கள். நம்ம மாதிரி மனுஷன் இருக்கின்றான் நான் சொல்றதுக்கு, நம்ம எல்லாம் செல் பேஸ்ட் லைஃப் என்று சொல்வார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நுண்ணணுக்கள், அவர்கள் ஒருவேளை வேற பேஸ்டா இருக்கும், வேற கால்சியம் பேஸ்ட், இல்லைனாக்கா ஈவன் சல்பியூரிக் ஆக்சைடு பேஸ்டு, அது விஷம் நமக்கு, நம்ம எடுத்தா செத்து போயிடும். ஆனா அவங்க, அவனுடைய டிஎன்ஏவே சல்பியூரிக் ஆக்சைடு தான், விஷத்துல தான் அவன் இருக்கான். சோ ஆகவே நம்ம எப்பவுமே நமக்கு வந்து அவங்களை பத்தி தெரியாததுனால அவன் நம்ம மாதிரிதான் இருப்பான். ரெண்டு கண் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், ரெண்டு கால் இருக்கும், இல்ல ஒருவேளை அவனுக்கு ஒரே காலு தான் இருக்கும், காலு கூட இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஆட்டம்ஸ் தான் வந்து பயணம். சோ அப்பேற்பட்ட உயிர்களும் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சோ லைஃப் வந்து நம்ம மாதிரியே எல்லா இடத்துல இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் தண்ணி பேஸ்ட் லைஃப், செல்லன்னா எல்லாமே தண்ணி தான். நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல 75% வாட்டர் இருக்கு, 25% கார்பன் இருக்கு. அவன் உடம்புல 95% கார்பன் இருக்கும், 5% தான் தண்ணி இருக்கும். சோ அப்பேற்பட்ட உயிர் மாறும், அது வித்தியாசமான உயிர். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் டெக்னாலஜி இன்னும் அலோவ் பண்ணல. இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.